கோவணத்தை கட்டிக்கொண்டு ரிஷி என்றும் யோகி என்றும் கூறிக்கொண்டு தன்னை பார்ப்பதை மகா கிராக்கியாக்கி அதை தரிசனம் என்றும் வைத்து ஏராளமாக பொய்ப்பொருளை சம்பாதித்து விட்டார்களே. ஒரு தலைமுறை காலம் ஏமாற்றிவிட்டு போய்விட்டார்களே. உனக்கு கடைசியில் இன்ன மாதிரி இடறு வருதே, அதிலிருந்து இந்த மாதிரி தப்பிக்கலாம் என்ற பேச்சு அவர்களிடத்தில் உண்டா? அந்த மதி ஈனர்கள் அரிதிலும் அறிய பாரதூரமான மெய்ஞான செயலை எவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமாக கொண்டு வந்து விட்டார்கள். மாணிக்கத்திற்கும் ஆட்டாம்புழுக்கைக்கும் வித்தியாசம் இல்லை என்பது போல் எவ்வளவு மட்டமாக அதை ஆக்கிவிட்டார்கள் பார். அவர்களுக்கும் குரு என்றுதானே பெயர். நிசமாகத்தான் ஒரு பிள்ளை பெற்று வளர்ப்பதும் அந்நியமான ஒருவனை வேலைக்கு அமர்த்தி கொள்வதும் இரண்டும் ஒன்றா? வேலைக்காரனிடம் எவ்வளவு வேலை வாங்கணுமோ வாங்கி கொண்டு அனுப்ப வேண்டியதுதானே. சொந்த பிள்ளையாயிருந்தால் அப்படி செய்ய வருமா? வராது. அதுபோல போலிக்குரு உன்னை ஒரு வேலைக்காரனைப் போல ஆக்கிக் கொள்ளுகிறான். சபையோர், இந்த அளவுக்கு யார் தெரிந்திருக்கிறார்கள்? பெரியோர்களை போய் பார்ப்பதுவே தரிசனை, அதனால் புண்ணியம் வரும் என்றுதான் எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆண்டவர்கள், அப்ப இந்த மெய்ஞான செயலை எவ்வளவு கேலியாக எளிதானதாக ஆக்கிவிட்டார்கள் பார். அவ்வளவு எளிதாக நினைப்பதால்தான் கடைசியில் யமன் கையில் எளிதாக மாட்டி நாசமாகிறார்கள். காலமெல்லாம் நிஜமா பாடுபட்ட பின் கடைசியில் தெரியும் அவன் போலி என்று. அப்ப அவன் இருக்க மாட்டானே. நீ யாரோ நானாரோ மீனாரோ கொக்காரோ என்று போய்விடுவான். இந்த உலகுக்கு இந்த ஜடப்பொருளாகிய சூரியனே ஒன்றுதானே. ஞானசூரியன் இரண்டாயிருக்கும். அவ்வளவு சுத்தமாக துப்புரவாக மாசு மறுவில்லாமல் வாழையடி வாழையாக அல்லவா ஞானகுருவானவர்கள் வரவேண்டும். இன்னொரு வேஷதாரி இருக்கிறார். அவரிடத்தில் அவ்வளவும் இங்கிலீஷ் ஞானம். அவர் அங்கு கூடியிருக்கிற சபையிலே ராத்திரியிலே திடீரென்று விளக்கை அணைத்து விட்டு ஓம் என்று சொல்லுவாராம். எவ்வளவு குவித்தியாக இந்த லேசான ஒன்றை எடுத்து வைத்துக் கொள்வதுவார். இது ஞானம் இல்லை என்று அவருக்கே நன்றாக தெரியும் என்றாலும் இதில் ஒரு நன்மை வராதா என்றுதான் செய்கிறார். பிசாசு கழுதையின் குரலை கேட்டு கடவுள் என்று நினைத்ததாம். இதோ பார், குட்டி சுவருக்குள்ளே இவ்வளவு பெரிய சப்தமுடைய கடவுள் இருக்கிறார். இந்த மூட ஜனங்கள் இதை கூட பார்க்காமல் போகிறார்களே என்றதை போல இந்த உலகம் அந்த வேஷதாரிகள் பால் திரும்பிக் கொண்டது. கழுதை காழன கண்டு நின்றாடிய அழகை தொழுது மீண்டுமக் கழுதையை துதி செய்ய அதுதான் பழுதிலான மக்கியார் நிகராமென பகர்தல் முழுதும் மூடரை மூடர் கொண்டாடிய முறையே. இந்த பாட்டு என்ன பொருத்தம் அந்த போலி ஞானிகள் செயலுக்கு என்று பாருங்க. ஞானம் நிசமாக பெற வேண்டும் என்று யாரும் அங்கு போவதில்லை. கொஞ்ச நேரம் ஞான விளக்கம் கேட்கலாம், சும்மா பொழுதுபோக்காக கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு வரலாம் என்றுதான் போகிறார்கள். பூபதிதாசன் என்று ஒருவர் தன்னுடைய சீடர்கள் கூட்டத்துடன் சாலைக்கு வந்தார். வண்டியை விட்டு இறங்கினதும் அவருடைய கைகளை இரண்டு பேர் தாங்கிக் கொள்ளவும் ஆலயத்தை நோக்கி கூட்டமாக வந்தார்கள். நாம் பார்த்ததும் ஓஹோ பெரிய வாள் போல இருக்கிறது என்று ஓடிப்போய் சர்வாணி போட்டுக்கொண்டு வந்தோம். அப்புறம் பார்த்தா பு, இவ்வளவுதானா? இவரை ஒரு பெரிசாக நினைத்து இந்த புழுக்கத்திலே சர்வாணியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தோமே என்று அவர் முன்னிலையிலேயே சொன்னோம். திடீரென்று கீழே விழுந்து எழுந்து இனிமேல் மெய்வழி ஆண்டவர்களை புகழ்வதுதான் என்னுடைய வேலை, இதைவிட வேறு வேலை இல்லை என்று அழுதார். ஆளை பார்த்தா தடபுடல், இங்கிலீஷ் வேறு படித்திருக்காராம். கொழும்பிலே வேறே அவருக்கு 1300 சிஷியர்களாம். இந்த எல்லைக்கு அவர் வரவில்லை என்றால் அவர் குட்டு வெளியாகுமா? அவரை பெரிய ஞானி என்றுதானே அவருடைய சிஷ்யர்கள் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இங்கு வந்ததற்கு பிறகு கூட வந்த சிஷ்யர்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள். பாவம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை போலிச்சாமியார்களுக்கும் எங்கு போனாலும் அவர்கள் கையில் உள்ள சரக்கு செல்லுபடியாகிறது. இந்த ஒரு இடம்தானே இந்த உலகத்திலேயே தங்கள் குட்டு வெளியாகிற இடம். இங்கு மட்டும் போகாதபடிக்கு கொஞ்சம் ஒதுங்கிவிட்டால் போவது என்ற தைரியம்தான் அவர்கள் வியாபாரம் நடக்குது. இப்ப மதராஸ் இருக்கிறது, அங்கே நரகளில் சர்க்கரையை போட்டு அதற்கு கொஞ்சம் கேசரி பவுடரை கலந்து சலில் பஹார் என்று பெயர் சொல்லி தாது புஷ்டிக்கு சிறந்தது என்று விற்றால் எனக்கு உனக்கு என்று முண்டியடித்து விழுந்து வாங்கி மூக்கை பிடித்து கொண்டாகிலும் தின்பார்கள், விற்பனையாகிவிடும். கிராமத்தில் உள்ளவனாகிலும் கொஞ்சம் தொட்டு பார்ப்பான், நகரத்தில் உள்ளவர்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டார்கள். இப்படியான உலகத்தில் எது வேண்டுமானாலும் செல்லுபடியாகுது. இந்த உலகிற்கு நிஜமான மெய்ஞானத்தினுடைய நீச்சி, உன்னதம், தூய்மை தெரியாது. ஆகவே தரிசனை என்று வைத்துவிட்டால் எல்லாம் ஞானம்தான். யாராவது அண்ணாந்து பார்த்து கொண்டு தன்னிஷ்டப்படி ஏதேதோ உளறினால் ஆ பெரிய ஞானிதான் என்பார்கள். விபரீதமாக மனித செயலுக்கு ஒவ்வாததாக இருந்தால் அதுவும் ஞானம்தான். ஆனால் அது இங்கு வந்தால் கொஞ்ச நேரத்தில் சாயம் வெளுத்து வேஷம் தெரிந்துவிடும். ஆகவே நந்தி மந்திரத்தை இதுகால் ஈந்து நரர்களை தேவர்களாக ஆக்கி பல சாதிகளையும் ஒன்று திரட்டி பிரத்யக்ஷியத்தில் வைத்திருக்கும் இந்த எல்லை எதுவாக இருக்க வேண்டும் என்று நினைத்துப்பார்.